உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. காக்கா காக்கா கண்ணுக்கு மை கொண்டு வா, குருவி குருவி கொண்டைக்கு பூ கொண்டு வா, கொக்கே கொக்கே குழந்தைக்கு பால் கொண்டு வா. இந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன சமுதாய வானொலி நிலையத்தில் இப்படி ஒரு சின்ன குழந்தைகளுக்கான பாட்டு போகுதே அப்படின்ட்டு கேட்குறீங்களா? நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த பாட்டு நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ உள்ள பாட்டு எல்லாமே வேறு மாதிரி இருக்குது, சரியா? சரி, இப்போ இது எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, காகம் நாம் அன்றாடம் பார்க்கக்கூடிய ஒரு பறவை. எத்தனையோ பறவை இனங்கள் அழிஞ்சிட்டு வந்தாலும் கம்மியாயிட்டு வந்தாலும் காகம் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம தினமும் பார்க்குறோம். சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு பிடி சோறு காகத்துக்கு வைக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. எதுக்காக காகத்தை பற்றி இவ்வளவு ஒரு முன்னுரை அப்படின்னு கேட்குறீங்களா? காகத்தோட வாழ்க்கை முறை, அதாவது அது எப்படி கூடு கட்டுது, எப்படி குஞ்சு பொறிக்குது, எவ்வளோ நாள் உயிர் வாழும், அப்படி இதை பற்றி பல்வேறு விஷயங்களை நமக்கு சொல்கிறாங்க. பிஎஸ்ஜி கலை அறிவியல் கல்லூரி மாணவர்கள் ஆர் சந்தோஷ்குமார், ஏ அஞ்சு கிருஷ்ணா ஆகியோர். வணக்கம் நண்பர்களே, நிறைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு கொடுத்துட்டு வர்றோம். சுகாதாரம், சுற்றுப்புற சூழல், விஞ்ஞானம், அறிவியல், இதில் மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் பல நிகழ்ச்சிகள் நம்ம கொடுத்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க இரண்டு மாணவர்கள். பிஎஸ்ஜி கல்லூரியிலிருந்து பிஎஸ்ஜி கலை அறிவியல் கல்லூரியில் விலங்கியல் துறை படிக்கும் இறுதி ஆண்டு மாணவர் ஆர் சந்தோஷ்குமார், இரண்டாம் ஆண்டு மாணவி ஏ அஞ்சு கிருஷ்ணா. இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்னன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேர்டை பற்றி ஆய்வு மேற்கொண்டிருக்கிறாங்க. நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடியது காகத்தை பற்றி. காகத்தை வந்து பகிர்ந்து உண்ணக்கூடிய பறவை அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்கேவஞ்சர்ஸ் ஆஃப் த ரோடு அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் சனி பகவானோட வாகனம் அப்படின்னு கூட காகத்தை சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னால் காகத்துக்கு சாதம் வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்றது நல்லது அப்படிம்பாங்க. அது கூட அது என்ன எதுக்காக வந்திருக்கும் அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தோம்னா, அந்த காலத்தில் போதுமான வெளிச்சம் கிடையாது, அதனால ஏதாவது ஒன்று விழுந்து உயிர் பலி ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முதல்ல காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிடலாம் அப்படிங்கிற பழக்கம் கூட ஏற்பட்டிருக்கலாம். சனி பகவானோட வாகனம் அப்படிங்கிறதுனால அவரை திருப்திப்படுத்தும் வகையில் அதுவும் கூட வந்திருக்கலாம். சரி, இன்னும் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு இவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ சந்தோஷ்குமார்.
ஹலோ மேம்.
சரி, இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ வருஷமா காகத்தை பற்றி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? ஏன் காகத்தை பற்றி பண்ணணும், ஒரு ஆய்வு மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்படி வந்துச்சு?
நாங்கள் வந்து ஒரு இந்த காகத்தை பற்றின ஒரு ஆய்வு முதல்ல நாங்கள் மேற்கொண்டதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, நாங்கள் வந்து பறவைகளை பார்த்து கொண்டிருக்கோம், அதாவது பேர்ட் வாட்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கும்போது அந்த காலேஜில் வந்து சில மரங்களை வந்து வெட்டின காரணத்தினால சில இடத்துல வந்து அந்த கூடு வந்து கீழே தனியாக அபேண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அனாதியாக கீழே கிடந்தது. அந்த கூடை எடுத்து நாங்கள் வச்சு நாங்கள் ஒரு அதை பற்றி மேற்கொண்டு ஆய்வு பண்ணணும் அப்படின்னு நினைச்சி அதை பற்றி பார்க்கும்போது அந்த கூட்டில் என்னென்னலாம் இருந்துச்சு, ஸோ அது எப்படி அது அதோட ஆர்கிடெக்சர் இருந்துச்சு, அது என்னென்னலாம் வச்சு கட்டியிருக்கு அப்படின்றத பற்றின ஆய்வு தான் எங்களுடைய குரோ வந்து அதை காக்காயை பற்றியே முதல்ல வந்து நாங்கள் படிக்கிறதுக்காக அதாவது ஆய்வு கொள்றதுக்கு ஒரு முக்கிய உன்னிப்பான காரணமாக இருந்துச்சு. அதாவது வந்து காக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு அசிங்கமான அனிமல், அதாவது அசிங்கமான ஒரு பறவை அப்படின்னு வந்து எல்லாருமே திங்க் பண்ணுறாங்க. ஆனால் அது தப்பான விஷயம். ஏன் அப்படின்னா, சில பறவைகளை வந்து நம்ம நல்லா அது பார்க்கும்போதும் அது சரி, அது ஒரு பார்க்கும்போது சரி, அது நடக்கும்போது சரி, சில இடங்களில் அதை பார்க்கும்போது அதை பற்றி நம்ம அது வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குது, அதை வந்து கருப்பாக ரொம்ப அசிங்கமாக பார்க்கறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் காக்கா உண்மையிலுமே வந்து அந்த மாதிரி ஒரு அனிமல், பார்க்கறதுக்கு தோற்றம் அந்த மாதிரி இருந்தாலும் அது இருக்கிற பறவைகள்லேயே வந்து ஒரு புத்திசாலியான பறவை அப்படின்றது வந்து காக்கா ஒன்று மட்டும்தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய முக்கிய காரணங்கள் ஆய்வுகள் எல்லாமே வந்து அதுக்காகத்தான் ஸ்டார்ட் ஆனதே. அது இன்டெலிஜென்ட்டான ஒரு பேர்டு அப்படின்னு சொல்கிறது ஏன் அப்படின்றத பல கேள்விகள் எங்களுக்குள்ளே எழுந்திருச்சதுனால தான் நாங்கள் வந்து இது காக்காயை பற்றின ஒரு மேற்கொண்ட ஆய்வு வந்து நாங்கள் நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணது. அப்படி நாங்கள் வந்து பேர்டு வாட்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து பறவைகளை பற்றி கணக்கெடுப்பு இல்லைன்னா பார்த்து கொண்டிருந்தோம். அப்போ வந்து நாங்கள் வந்து காலேஜில் வந்து பல மரங்களை வந்து வெட்டினாங்க, அந்த இடத்துல இருந்த காக்கையுடைய கூடுகள் எல்லாமே வந்து கீழே விழுந்துருந்துச்சு. அந்த பேர்டு வாட்சிங்கில் இருக்கும்போது கூடு கீழே கிடந்ததை நாங்கள் பார்த்தது. அந்த கூடை வந்து எங்களுடைய ஸ்டடிக்காக நாங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தோம். அது வந்து அபேண்டன் நெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அனாதையான நெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நாங்கள் எடுத்து வந்து அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் நாங்கள் பார்க்கும்போது ஒரு காக்காயினால எவ்வளோ வந்து மெட்டீரியல் யூஸ் பண்ண முடியும், அதை கட் பண்ண அதை ஒரு கூட்டை அமைக்கிறதுக்கு எத்தனை மெட்டீரியல் யூஸ் பண்ணுது, என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணுது, எவ்வளோ குறைஞ்சபட்சமாக நாட்களை எவ்வளோ எடுக்குது, அதை கட்டி முடிக்கிறதுக்கு அது எவ்வளோ சிரமப்படுது, என்னென்னலாம் அது வந்து நம்ம இருக்கிற மத்தியில் வந்து யூஸ் பண்ணுது அப்படின்ற பற்றின தான் எங்களுடைய ஆய்வு மேற்கொண்டோம் ஃபர்ஸ்ட்ல. அப்படியே நாங்கள் காக்காவை பற்றி படிக்கும் போது இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இது கோயம்புத்தூர்லேயும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி நிறைய டாக்டருங்க யாருமே வந்து பறவைகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்க யாருமே வந்து காக்காயை பற்றி அவ்வளோவுக்கான ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு ஃப்யூச்சரில் நாங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் காக்காயில் வந்து இப்போலேருந்தே இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்துருக்கோம். எம்எஸ்சி வைல்ட் லைஃப் பயாலஜி பண்ணோம் அப்படின்றது தான் எங்களுடைய எய்ம், பட் ஆனால் நாங்கள் காக்காயில் தான் பிஹெச்டி பண்ணுவோம், ஆராய்ச்சி முறையாக பண்ணுவோம் அப்படின்றது ஒரு
ஆராய்ச்சி பண்ணுங்க வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏன் காகத்தை பற்றின ஆராய்ச்சி இல்லை அப்படின்னா முதல்ல சொன்னீங்க அது அழகான பறவை இல்லை அப்படின்ட்டு, ஆனால் இன்டெலிஜென்ட் பேர்டு அப்படின்னு சொன்னீங்க. ஒரு பழமொழி கூட உண்டு, காகம் நோக்கறியும் கொக்கு டப்பறியும் அப்படின்ட்டு. என்னென்னா ஒரு காகமும் கொக்கும் சேர்ந்து நின்றுச்சுன்னா காகம் வந்து ஒருத்தர் சுட வர்றாங்க அப்படின்னா அந்த பார்வையிலே அது பறந்து போயிடுமா, வேற கொக்கு வந்து அந்த டப்புன்ட்டு சுட சத்தம் கேட்டப்புறம் தான் அது வந்து தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால உண்மையிலேயே அது இன்டெலிஜென்ட் பேர்டு தான். சரி, இப்போ வந்து காகத்தில் வந்து சில வகைகள் உண்டா? ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையில வந்து நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் வெளியே வரும்போது நாங்கள் சொல்லுவோம் 1 for joy 2 for sorrow அப்படின்லாம் நாங்கள் விளையாடி இருக்கிறோம். அதே மாதிரி இப்போ காகத்தில் வந்து இன்னொரு ரேவன் அண்டங்காக்கேன்னு கூட உண்டு. இதை தவிர வேற காகத்தில் வகைகள் இருக்கா, இந்தியாவில் அப்படி ஏதாவது வகைகள் இருக்கா, அதை பற்றி சொல்லுங்களேன் அஞ்சு.
இந்தியாவில் மொத்தம் 5 வகையான காகங்கள் இருக்குமா? அது என்னன்னா ஹவுஸ் க்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க, காமனாக நம்ம பார்க்குற கழுத்தில் சாம்பல் கலர் நிறத்தில் இருக்க காகங்கள். அப்புறம் அண்டங்காக்கை சொல்லுவாங்க, இந்தியன் ஜங்கிள் க்ரோ அப்படின்னு தனியாக ஒரு இதை சொல்கிறாங்க. அப்புறம் லார்ஜ் பில்ட் க்ரோ அப்படின்னா அதோட அழகு வந்துட்டு கொஞ்சம் நீளமாக இருக்கும், அந்த லார்ஜ் பில்ட் க்ரோ ஒன்று சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று வந்துட்டு கரியன் க்ரோ அப்படின்னு ஒரு க்ரோ இருக்கு. இந்த 5 வகையான காகங்கள் தான் வந்துட்டு இந்தியாவில் காணப்படுது. ஆனால் உலகம் முழுக்க வந்துட்டு இந்த காக்கை குடும்பத்தில் வந்து 45 வகையான ஸ்பீஷிஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 வகையான காகங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் வந்து காணப்படுது. ஜங்கிள் க்ரோ அப்படின்னு பார்க்கையில அது ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும். ஹவுஸ் க்ரோ அப்படின்னா அதோட கழுத்து பகுதியில் மட்டும் சாம்பல் கலரில் இருக்கிற நிறங்கள் இருக்கும். லார்ஜ் பில்ட் க்ரோ அப்படின்னால அதோட அழகு வந்துட்டு நீளமாக இருக்கும், ஆனால் நார்மலாக காக்கா மணிதான் இருக்கும் பார்க்குறதுக்கு. கரியன் க்ரோ அப்படின்னா அதோட அழகு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், மூக்கு கிட்ட வந்துட்டு முடிகள் வந்து நிறையா இருக்கும், அந்த அழகுக்கு மேலே இருக்க முடிகள். இந்த மாதிரி அந்த 5 காக்காவையும் டிஃப்ரென்ஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு காக்கா வந்துட்டு கார்விடே அப்படின்ற குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேம் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க காக்கா வந்துட்டு எல்லா வகையான உணவுகளையும் வந்துட்டு சாப்பிடக்கூடியது. எதுக்காக நம்ம காக்கை வந்துட்டு எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ற ஒரு பறவையா பாக்குறோம் அப்படின்னா காகம் வந்து எல்லா வகையான உணவுகளையும் சாப்பிடும். நம்ம எவ்வளவுதான் பாய்சன் வச்சு எத்தனை நாள் செத்து போன எலியாக இருந்தாலும் சரி சாப்பிட்டுட்டு கிங் மாதிரி சுத்தும், ஆனா நம்மளால அப்படி முடியவே முடியாது.
கிங் மாதிரி பறக்கும் அப்படின்னு சொன்னீங்க, அப்ப அதோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் எப்படி இருக்கும், அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன்.
நம்ம வந்துட்டு ஒரு சில உணவுகளை தான் சாப்பிட முடியும், ஒரு சில உணவுகளை நம்ம சாப்பிட மாட்டோம், ஆனா காகம் அந்த மாதிரி இல்லை. ஆரம்ப காலத்துல இருந்தே வந்துட்டு எல்லா வகையான உணவு வகைகளையும் சாப்பிட்டு பழகி இருந்திருக்கு. அதனால அதோட டைஜஸ்டிவ் சிஸ்டமே வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு செரிமானம் செஞ்சுக்கிறது மாதிரியான ஒரு தகுதி பெற்றுதான் இருக்கு. சில நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னா காகம் வந்துட்டு ஓவர் பாய்சனஸ் இருக்கிற மாதிரி எதுவும் சாப்பிட்டுருச்சு அப்படின்னா அந்த நேரத்துல தன்னோட நிலை தடுமாறும் அப்படின்னு சொல்லி சில சயின்டிஸ்ட் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி காகம் வந்துட்டு அனைத்து வகையான உணவையும் சாப்பிடுறது அப்படின்லாம் சொல்லி சொல்றாங்க. இந்த 5 வகையான காக்கைகள்ல தமிழ்நாட்டுல 2 வகையான காக்கைகள் காணப்படுது. அதுதான் நம்ம காகம்னு ஒண்ணு சொல்றோம், இன்னொன்று வந்துட்டு அண்டங்காகம் அப்படின்னு சொல்றோம். ஹவுஸ் க்ரோ, ஜங்கிள் க்ரோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
சரிம்மா, இப்போ காகத்துக்கு சாப்பாடு வைக்கும்போது அது தனியாக சாப்பிட்றது கிடையாது, சத்தம் போட்டு காக்கான்னு சத்தம் போட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு அப்புறம் தான் அது சாப்பிடுது. அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் காரணம் எதுவும் உண்டா? அதே மாதிரி ஒரு பறவை அடிபட்டு கிடந்தா கூட அதை நல்லா சத்தம் போட்டு எல்லாமே குடும்பமே வந்துடும். மற்ற மிருகங்கள்லையோ அல்லது பறவைகள்லையோ இது மாதிரி ஒரு ஒற்றுமை இருக்கிற மாதிரி தெரியல, அதோட பிஹேவியரே அது மாதிரி இருக்குது.
ஒரு சிலர் சயின்டிஸ்ட் வந்துட்டு அதை பற்றி ரிசர்ச், இந்த மாதிரி காகத்தோட ஒளி எழுப்புற சத்தங்களை வச்சுட்டும் சில சயின்டிஸ்ட் வந்துட்டு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க மேம். அந்த மாதிரி வச்சு பார்க்கையில வந்துட்டு காகங்கள் வந்து தனக்கு உணவு கிடைச்சது அப்படின்னது கரையிறதுக்கு வந்து தன்னோட ஆண் காகம் தான் வந்துட்டு உணவுக்காக வரும் மேம். ஃபீமேல் வந்துட்டு கூட்டில் தான் அடைக்காத்துட்டு இருக்கும். அப்போ காகத்துக்கான உணவு கிடைச்சிருச்சு அப்படின்ற அறிவுக்காக வந்துட்டு காகம் வந்து கத்தும். காகம் மட்டும் அந்த மாதிரி கரையிறது கிடையாது மேம், சிட்டுக்குருவிகளும் அந்த மாதிரி கத்தும். தனக்கு ஒரு இறை கிடைச்சிருச்சு அப்படின்னா சத்தம் போடும், மித்த எல்லா குருவிகளையும் சேர்த்து ஒன்னா உட்காந்து சாப்பிடும் மேம். காகம், சிட்டுக்குருவி, அப்புறம் கழுகு, கழுகு மேல பறந்துட்டு இருக்கையில வந்துட்டு தனக்கு ஒரு இறை கிடைச்சிருச்சு அப்படின்னா சத்தத்தை எழுப்பி கீழே வரையில கூட அங்க சுத்திட்டு இருக்க ரெண்டு கழுகுகளும் சேர்ந்து கீழே இறங்கி வந்துடும். ஒற்றுமையா சாப்பிடுற ஒரு பழக்கங்கள் வந்து காகை கழுகுகள் சிட்டுக்குருவிகளுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு
நல்ல ஒரு அருமையான விஷயத்த ஒன்று சொல்லியிருக்கிறீங்க. சரி, அது வந்து கூடு கட்டுற அமைப்பு இருக்குது இல்லையா, அதை பத்தி சொல்லுங்களேன். ஏன்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், புயல் வந்து தன்னோட முட்டையை காகத்தோட கூட்டில் தான் போடும் அப்படின்ட்டு. அப்போ காகத்துக்கு தெரியாதா, வித்தியாசம் தெரியாது அதோட முட்டை கலர் எப்படி இருக்கும், எப்படி கூடு கட்டுது. அப்புறம் நான் இப்போ ரீசெண்டாக நியூஸில் பார்த்தேன், முதல்ல அந்த ட்விக்ஸ் எல்லாம் வச்சு கட்டிட்டு இருந்தது, இப்போ இந்த சிகரெட் பட்டு பிளாஸ்டிக் துண்டுகள்லாம் வச்சு கட்டிட்டு என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுவும் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு. இப்போ உயிரினங்களில் பார்த்தா முதல்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்க்கும்போது காக்ரோச் அண்ட் குரோ இது ரெண்டு தான் இப்போ சர்வைவ் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா எல்லா ஒரு சூழ்நிலைக்கும் அது ரெண்டும் அட்ஜஸ்ட் பண்ணி போகுது இல்லையா. காகமும் அப்படி ஒன்றும் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷியஸாக தெரியல. இப்போ கூடு கட்டும் முறை பற்றி சொல்லுங்களேன்.
காகம் வந்துட்டு தன்னோட கூட்டை கட்டுறதுக்கு ஏப்ரல் லாஸ்ட் மே இருக்கிற ஸ்டேஜில் தான் மேம் கட்ட ஆரம்பிக்கும். அப்போ தான் அதோட ப்ரீடிங் ஸ்டேஜ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும் மேம். அது கூட கட்டையில் வந்துட்டு தன்னோட கூட்டுக்கு தேவையான பொருட்களை வந்துட்டு ஒவ்வொரு நாளும் இப்போ எந்தெந்த பக்கம்லாம் பறந்து போகுதோ அந்த பக்கம்லாம் கிடைக்கிற குச்சிகள், அது இருக்கிற பக்கத்தில் எந்த மரத்தோட குச்சி அதிகமாக கிடைக்குதோ இல்லை கம்பி கிடைச்சாலும் சரி, அது தான் இருக்கிற பகுதிகளில் எது நிறைய கிடைக்குதோ அதை வச்சு தான் வந்துட்டு நெஸ்ட் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது மேம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா கீழே அது மரத்தை கட்டுற இடம் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா காற்று அடிக்கிற திசையில இருந்துட்டு எதிர் திசையில தான் கட்டும். காற்று அடிச்சா தன்னோட கூடு கீழே விழுகாத இருக்கிற மாதிரியான ஒரு இடத்துல தான் மேம் கூடு கட்ட ஆரம்பிக்குது. அந்த கூடு கட்டையில மொதல் வந்து கீழே வந்துட்டு பெரிய ஸ்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும் மேம். தன்னோட கூடை வந்துட்டு ஒரு வி ஷேப்ல இருக்க மரக்கிளைகளுக்கு நடுவுல தான் மேம் கூடு கட்ட ஆரம்பிக்கும். அப்பதான் அந்த கூடு வந்துட்டு ஸ்ட்ராங்கா அங்க வந்துட்டு நிக்கும் அப்படின்றதுக்காக அந்த வி ஷேப்ல இருக்க எங்கெல்லாம் கிளைகள் வந்துட்டு வி ஷேப்ல இருக்கோ அந்த இடத்துலதான் வந்துட்டு கூடு கட்ட ஸ்டார்ட் பண்ணும். அது ஒவ்வொரு கம்பியும் நாங்க இந்த கூடு பத்தி ரிசர்ச் பண்ணையில வந்துட்டு அது எப்படி கட்டியிருக்கு அப்படின்னு உட்காந்து பாக்கையில எங்களுக்கே அபூர்வமா இருந்தது. ஒவ்வொன்றும் இன்டர்லாக்கிங் மெத்தட்ல உள்ளுக்குள்ள ஒன்னையும் கோர்த்து கோர்த்து இது பண்ண மாதிரி, அதுவே வளைச்சு வளைச்சு ஒவ்வொரு குச்சிகளையும் கீழே விழாத மாதிரி எப்படி கட்டணுமோ அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கலா வச்சு அது கட்டியிருந்தது. க்ரோஸ் வந்து மோஸ்டா ஒரு மூணு டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு காமனா எல்லா க்ரோஸும் யூஸ் பண்ணுது மேம். ட்ரீ ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவோம், கம்பிகள் கட்டுக்கம்பி நம்ம கட்டட அமைப்புக்கு யூஸ் பண்ற கட்டு கம்பிகள், பிளான்ட் ஃபைபர்ஸ் வேரெல்லாம் கிடைக்குதுல மேம், அந்த வேர் எல்லாத்தையும் வந்துட்டு யூஸ் பண்ணி தன்னோட கூட்டை வந்து கட்டுது. அது மாதிரி இன்டர்லாக்கிங் மெத்தட்ல ஒவ்வொரு கூடுக்குள்ளையும் ஒவ்வொரு கம்பியும் உள்ள சொருகி சொருகி இருக்க மாதிரி தன்னோட கூட்டோட அமைப்பு இது பண்ணுது. கூடு நாங்க பார்த்த வரைக்கும் கூட்டோட அமைப்பு அப்படின்னா முதல் இருந்தப்போலாம் ஆய்வறிக்கைகள் சொல்லுது காகங்கள் வந்துட்டு மரத்துல மட்டும் கூடு கட்டல பிளாட்ஃபார்ம்லயும் கூடு கட்டியிருக்கு அந்த மாதிரிலாம் ஆய்வறிக்கைகள் இருக்கு மேம். நாங்க பார்த்தது கூடுகளை மரத்துலதான் பார்த்திருக்கோம். அர்பன் ஏரியா யாருமே வந்துட்டு ஆள் நடமாட்டம் இருக்கும் அந்த இடத்துல தனக்கு தேவையான உணவு வகைகள் கிடைக்கிற மாதிரியான ஒரு இடத்துல தான் தன்னோட கூட கட்டுறதுக்கு தேர்ந்தெடுக்குது. வேப்ப மரம், புளிய மரம் இந்த மாதிரியான மரங்கள், யூக்கலிப்டஸ் மரத்துல எல்லாம் தன்னோட கூட அவ்வளவா வச்சுக்கிறது இல்ல. ரொம்ப உயரமா இருக்க அந்த யூக்கலிப்டஸ் மரங்கள்லாம் ரொம்ப உயரமா இருக்க காரணத்தினால அந்த யூக்கலிப்டஸ் மரத்துல கட்டினாலும் தனக்கு தேவையான ஒரு அளவு இருக்கிற கிளைகள் வந்துட்டு அந்த கிளைகள் அமைப்பு வந்து யூக்கலிப்டஸ் மரத்துல இருந்தா மட்டும்தான் கூட கட்டுது. காகம் வந்துட்டு நம்மள எல்லாத்தையும் வந்துட்டு கண்டுபிடிக்கும் மேம். தனக்கு சாப்பாடு இருந்தது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற ஒரு தகுதி இருக்கு காகத்துக்கு. ஆனா தன்னோட முட்டையை வந்து வேறுபடுத்தி பார்க்க முடியாது. அதால குயிலோட முட்டைக்கும் காகத்தோட முட்டையும் ஒரே கலர்ல தான் மேம் இருக்கும். ஒரு மாதிரி கிரேயிஷ் கலர்ல பிளாக் கலர் டாட்ஸ் மாதிரி வச்சுட்டு காக்காவோட முட்டை இருக்கும். குயிலோட முட்டையும் அதே மாதிரிதான் இருக்கும். பெண் காகம் வந்துட்டு கூட்டுல முட்டையை அடகாத்துக்கிட்டு இருக்கையில என்ன பண்ணும் அப்படின்னா குயில் அதோட மேல் ஃபீமேல் ஆண் பெண் குயில் ரெண்டுமே வரும். ஆண் குயில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கூட்டுக்குள்ள இருக்க காகத்து கூட போய் வந்து சண்டை போடும். சண்டை போட்டுட்டு அந்த காகத்தை எப்படியாவது கூட்டுல இருந்து வெளியே போகிறதுக்கு வழி பார்க்குமா. அது அந்த வெளியே கூப்பிட்டுட்டு அது பறந்து போயிட்டு கொஞ்சம் சண்டை போடுறதுக்கு அப்படியே பறந்து போகுமா. பறந்து போயிட்டு இருக்கையில வந்துட்டு அந்த பெண் குயில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா காகையோட கூட்டுல இருக்க காக்கை முட்டைகள் ரெண்டு கீழே தள்ளி விட்டுட்டு தன்னோட முட்டையை ரெண்டு வச்சுட்டு பறந்து போயிடும். காக்கைக்கு அந்த முட்டைய கண்டுபிடிக்கிற தகுதி கொஞ்சம் இல்லை அப்படின்ற மாதிரி ஆய்வறிக்கைகள் சொல்லுது. நாங்களும் அந்த மாதிரி குயில்கள் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரி போயிருக்கு காக்கை முட்டைகள்ல அப்படின்றத பத்தி இப்ப பாத்துட்டு இருக்கோம். இன்னொன்னா அது காக்கை வந்துட்டு அந்த முட்டை வச்ச பின்னா அதுக்கு கண்டுபிடிக்கிற இது இருக்காதுங்க இல்லைங்களா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த முட்டை காக்கையோட குயிலோட முட்டைகள்ல இருக்க குஞ்சுகள் வந்துட்டு சீக்கிரம் வளர்ற தகுதி இருக்கு அப்படின்னு சொல்ல குயிலுக்கு அது கொஞ்சம் சீக்கிரம் வளர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா குட்டு முட்டையில இருந்து குஞ்சு பொறிச்சு வெளியே வந்ததும் குயில் வந்துட்டு தன்னோட குஞ்சுகளை எடுத்துட்டு போயிடும் மேம். அது அந்த நேரம் பார்த்து தினம் வந்து கூட்டுல வந்துட்டு முட்டை இருக்கா அப்படின்னு குயில்கள் வந்து தினம் பாத்துக்கிறோம். பாத்துட்டு அது குஞ்சு பொறிச்சு முடிச்சிருச்சு அப்படின்னா குயில் வந்து தூக்கிட்டு போய் தான் வைக்கிற இடத்துல வச்சு அதை பாத்துக்கிறோம். இல்ல அப்படின்னா அது வேகமா வளர்ந்ததும் காக்கா பார்த்து இது நம்ம இது இல்ல அப்படின்னு அது வளர்ந்த பின்னதான் ஐடென்டிஃபை பண்ணி கீழே கொத்தி தள்ளி விட்டுரும். கீழே இது பண்ணி நல்லா சாகடிச்சிடும் மேம், கொத்தி சாகடிச்சிடும். அந்த மாதிரி சண்டை போடையில சில காக்கைகள் கீழே விழுந்ததையும் நாங்க எடுத்துட்டு வந்து வச்சு இது பண்ணிட்டு திரும்ப அந்த நெஸ்ட் கிட்டேயே கொண்டு போயெல்லாம் விட்டுருக்கோம் மேம்.
சரி, இப்ப சந்தோஷ்ட ஒரு கேள்வி, ஒரு வருஷத்துக்கு பெண் காகம் வந்து எத்தனை முட்டையிடும், அது முட்டையை அடகாக்குற அந்த இன்குபேஷன் பீரியட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பத்தி சொல்லுங்களேன். அடகாக்குற வரைக்கும் அது அங்கேயே தான் இருக்குமா, அப்ப அதுக்கு இறை வந்து ஆண் காகம் தான் எடுத்து வந்து தருமா, அதெல்லாம் பத்தி சொல்லுங்களேன்.
இப்போ பாத்தீங்கன்னா கூடு அப்படின்னு கட்ட ஆரம்பிக்கும் போதே காகங்கள் வந்து ரொம்பவே, அதாவது வந்து ஆண் காகமும் பெண் காகமும் இரண்டும் சேர்ந்து ஒன்றாக இணைந்து ஒரு 5 நாட்கள்லயே வந்து மேக்சிமம் அந்த கூடை கட்டி முடிச்சிடும். அது கட்டும் போது அஞ்சுகிருஷ்ணன் சொன்ன மாதிரி சுத்தி இருக்க இடத்துல இருக்க எல்லா ஸ்டிக்ஸுமே பயன்படுத்தும் அப்படின்றது வந்து ஒரு ஆய்வா இருந்தாலும், அது அந்த இருக்கிற ஸ்டிக்ஸுகளையே தேர்ந்தெடுத்து தான் சில ஸ்டிக்ஸுகளை வந்து பயன்படுத்தும். அதை வந்து உன்னோட ஒன்று சேர்ற மாதிரி இருக்கிற குச்சிகளை தான் பயன்படுத்தி தன்னுடைய கூட்டை கட்டும். அப்படி கட்டுற கூடு வந்து மார்ச் மாதம் கடைசியில தான் வந்து அந்த கூட்டையே வந்து கட்டவே ஆரம்பிக்கும். அப்படி அதை கட்ட ஆரம்பிச்சு கரெக்டா ஒரு 5 நாள் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல வந்து காக்கா தன்னோட கூட்டை வந்து முழுசாக முடிச்சு, அதாவது வந்து நல்ல ஒரு ஆர்கிடெக்சரோட அதை ஃபுல்லாமே கட்டி முடிச்சிடும். அப்படி முடிச்ச பின்பு அதுக்கப்புறம், அதாவது வந்து முட்டையிடுறது வந்து ஏப்ரல் மாத கடைசியிலிருந்து மே மாதம் முதல் அதுக்குள்ளதான் வந்து முட்டையிடும். அப்போ அந்த இருக்கிற 40 நாட்கள் வந்து காக்கா தனது கூட்டை கட்டி முடித்து விட்டு அந்த ப்ரீடேட்டர்ஸ், அதாவது அதுக்கு எதிராக ஏதாச்சும் செயல்கள், அந்த கூட அங்கே வச்சா எதிராக ஏதாச்சும் செயல்கள் இருக்கா அப்படின்றத வந்து அது முக்கியமாக வாட்ச் பண்ணும். வாட்ச் பண்ணிட்டு அது அதுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு தெரிய வர நிலையில காக்கா, அதாவது வந்து பெண் வந்து உள்ளே வந்து உட்காந்து முட்டையிடும். நார்மலாக வந்து ஒரு காக்கா வந்து எத்தனை முட்டையிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3-7 வரைக்குமே வந்து முட்டையிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லா இடத்துலையுமே நார்மலாக பார்த்தீங்கன்னா காக்கா முட்டையிடுறது வந்து 4-5 வரைக்கும் தான் அது முட்டையிடுது. அதுவும் கருப்பு புலியில் உள்ள நீல நிறத்தில் தான் வந்து அது வந்து தன்னுடைய முட்டையே வந்து அந்த இடத்துல இடும். அப்படி இட்டு அது வந்து 20 நாள் வரைக்குமே வந்து அந்த காக்கா வந்து அந்த முட்டையை வந்து அடகாக்கும், அதாவது வந்து ஃபீமேல் வந்து அந்த குட்டையை வந்து அடகாக்கும். 20 நாள் அடக்காத்த பின்பு அந்த குட்டிகள் ஒவ்வொன்றா வந்து வெளிவர ஆரம்பிக்கும். அஞ்சுகிருஷ்ணன் சொன்னாங்க இந்த குயில் வந்து தன்னுடைய முட்டைகளை தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துல வச்சுட்டு போகும் அப்படின்னு. காக்கா ஒரு இன்டெலிஜென்ட் அனிமலாக இருந்தாலும் தன்னுடைய முட்டையோடைய நிறமும் குயிலோடைய நிறமும் ஒன்றிணைந்து இருந்தாலும் காக்கானால அதை சீக்கிரமாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. காக்கா தன்னுடைய குஞ்சுகளை வந்து மிகவும் ரொம்பவும் பாதுகாப்பாகவே வந்து வச்சுக்கிட்டு இருக்கும். 20 நாள் வரைக்கும், அதாவது வந்து 20 நாள் வரைக்கும் அந்த முட்டைகளை வந்து அடகாக்கும். 20 நாளுக்கு அப்புறம்தான் வந்து அந்த முட்டையிலிருந்து அந்த குஞ்சுகள் வந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து 20 நாளுக்கு அப்புறம்தான் வெளியே வரும். அப்படி வர்றதுல வந்து காக்கா எப்படி, அதாவது கண்டுபிடிக்கலை குயிலோடைய முட்டையை, அது கண்டுபிடிக்கல அப்படின்னு இல்லை, குயிலோடைய முட்டை சீக்கிரமே வளர்ந்து அது ஹேச் ஆகி வெளியே வந்துடும். ஆனால் காக்கையோட முட்டை கொஞ்சம் லேட் ஆகும், டைம் ஹேச்சிங் பீரியட் கொஞ்சம் டைம் ஆகும். அப்படி டைம் ஆகும் போது அது கண்டுபிடிச்சிரும் எப்படினாலும் வந்து காக்காய் வந்து தன்னுடைய குஞ்சுகள் பறிச்ச பிறகு அந்த குஞ்சுகள் வந்து சத்தமிடாமல் ஆரம்பிக்கும். அதோடைய வாய்கள் ஃபுல்லாமே, அது வாயெல்லாம் வந்து பீக்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்குது காக்காய்க்கு. இதெல்லாம் வந்து நல்லா வளர்ந்த பிறகு மட்டும்தான், முட்டையிலிருந்து வெளியே வந்த அந்த நிமிடம் வந்து அதுக்கு வந்து வாயெல்லாம் வந்து ஃபுல்லாக சிகப்பாக இருக்கும். ஆனால் குயிலோடைய குஞ்சுக்கும் காக்காயோடைய குஞ்சுக்கும் வித்தியாசங்கள் அதிகமாக தெரிய ஆரம்பிக்கும். அது கத்தும் போது காக்கை கண்டுபிடிச்சிரும் அது குயிலோடைய முட்டையா அப்படின்னு கண்டுபிடிச்சி, அதுக்கு முன்னாடியே குயில் அந்த குஞ்சுகளை வந்து அதோடைய குஞ்சுகளை தூக்கி போயிடும். இல்லை அப்படின்னா காக்கை வந்து அதை வந்து கொன்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஹபீப் அலி அப்படின்னு சொல்றவரு, அவர் வந்து தன்னுடைய PhD அதாவது ஆராய்ச்சியே வந்து இந்த காக்கைகளை பத்தி தான் வந்து இஸ்லாமாபாத்ல இருக்காரு அவரு. அவர் வந்து இதுல முழுக்க முழுக்க வந்து இதுல இதுதான் அவருடைய மெயின் தீசிஸே எடுத்து பண்ணியிருந்தாரு. அப்படி பார்க்கும் போது இந்த காக்கைகள் வந்து 20 நாட்கள்ல வந்து அது ஹேச் ஆகி வெளியே பறந்துடும், அது முட்டையிலிருந்து வெளியே வந்துடும். 30-35 நாட்களுக்குள்ள வந்து காக்கா தனது கூட்டை விட்டு வெளியே போயிடும், பறக்கிறதுக்கு தயாரான நிலைக்கு வந்துடும். ஆனால் உணவு வகைகள் பார்த்தீங்கன்னா ஆணும் சரி பெண்ணும் சரி இரண்டுமே சேர்ந்து தான் அதோடைய குட்டிகளுக்கு வந்து உணவுகளை கொண்டு வந்து விட்டோம். காக்கா வந்து ஒரு ஓமினிவர்ஸ் பேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏ அப்படின்னா அது எல்லாத்தையுமே அனைத்துண்ணி அப்படின்னு சொல்கிற காரணங்கள், மேம் நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி அது வந்து ஸ்கேவஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அது ஏன் அப்படின்னா அது வந்து எல்லாத்தையுமே சாப்பிடும், அது சாப்பிட்ற எல்லா விதமான பொருட்களையுமே வந்து தனக்கு குட்டிக்கு வந்து கொடுக்கும். ஆனால் இதுலேயே விசித்திரமாக காக்காய்கள் வந்து பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 45 நாட்கள் பிறகு காக்காவுடைய குஞ்சுகள் உள்ளே இருந்தாலும் சரி, அதாவது அதோடைய ஃபீக்கல் மேட்டர் அதோடைய கழிவுகள் வந்து எதுவுமே வந்து காக்காயோடைய குஞ்சுகளாக இருக்கட்டும் சரி அது காக்காயோடைய கூட்டுக்குள்ளே இருக்காது. ஏன் அப்படின்னா அதோட குஞ்சுகள் வந்து வெளியே வந்து தன்னுடைய ஃபீக்கல் மேட்டரை வந்து பண்ணிட்டு போகிற, அதாவது வந்து கழிவுகளை வந்து வெளியே பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா உள்ளேருந்து வெளியே வரும்போது கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்போது அந்த ஃபீக்கல் மேட்ரை வந்து அதோட தந்தையோ சரி இல்லைன்னா தாயோ சரி இரண்டு காக்கைகளுமே வந்து அது சாப்பிட்ரும், அதுவே சாப்பிட்ரும். ஆனால் காக்கா ஒரு புத்திசாலி அனிமல், அதோடைய உள்ள எந்த ஃபீக்கல் மேட்ரும் விடாது, கூட்டுக்கு கரெக்டாக எஜ்ஜில் வந்து நின்று வெளியில தான் வந்து அதோடைய ஃபீக்கலை பண்ணிட்டு திருப்பி கூட்டுக்குள்ளே போகும் அப்படின்றது ஆய்வறிக்கையில் வந்து நிறைய தெரிய வந்திருக்குங்க மேடம்.
மனிதர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் காகத்திட்ட இருந்து. ஏன்னா வந்து வெளியே வந்து மலம் கழிக்காதீங்கன்னு சொன்னாலும் கூட நிறைய கிராமப்புறங்கள்ல பாக்குறோம், வீட்டு பக்கத்திலேயே ஓடையிலேயே போக சொல்றாங்க. ஆனா காகம் வந்து கூட்டை விட்டு வெளியே வந்து கூட்டினுடைய விளிம்புல இருந்து எச்சத்தை வெளியேற்றும் அப்படின்னு சொன்னீங்க. உண்மையிலேயே புத்திசாலியான பறவை தான் அது. குஞ்சு வந்து பறக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா, அது பறக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குமா, எவ்வளவு நாளைக்கு வந்து அதோட தன் அரவணைப்புல வச்சிருக்கும். ஏன்னா இப்ப நாய்க்குட்டியெல்லாம் பின்னாலேயே சுத்திட்டு வரும் இல்லையா, அது பால் கொடுக்க மேமல் பால் கொடுக்கறதுனால பின்னாலே வருது. இந்த மாதிரி பறவை இனங்கள்ல காகம் வந்து எவ்வளவு நாளைக்கு குஞ்சை வந்து பின்தொடரும், ஒன்ஸ் குஞ்சு பொறிஞ்சாச்சுன்னா கூட்டை மாத்தும் அப்படின்ட்டு, அதை பத்திலாம் சொல்லுங்களேன்.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா காகம் வந்து தனது குஞ்சுகளை வந்து அந்த 30ல இருந்து 35 நாட்கள்ல வந்து கூட விட்டு வெளியே வந்துடும் அப்படின்னு சொன்னேன். அதாவது வந்து பறக்கிறதுக்கு தயாரான நிலைக்கு வந்து அது தன்னை தகுதிப்படுத்தி கொள்வதே தவிர அது வந்து முழுசா பறக்கிறதுக்கான வாய்ப்பு, அதோடைய ரக்கைகளோ சரி எல்லாம் வந்து முழுசா வளர்ச்சி அடைய கிடையாது. அப்படி காக்கா கொண்டு வந்து நிற்க வச்சு பறக்க அதை வந்து பழக வைக்கும் போது முன்னாடி ஸ்டார்டிங்லேயே இருக்கட்டும் சரி, அது பறக்கிற வரைக்குமே அதாவது வந்து அது அங்கே கூட்டிலேருந்து வெளியே வந்து சில குட்டிகள் பார்த்தீங்க அப்படின்னா சில குட்டிகளை வந்து காகங்களை வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்ச பிறகு வந்து ஓரளவுக்கு வந்து பறக்கிறதுக்கான தயாரான நிலை, அதாவது ரக்கைகள்லாம் நல்லா வளர்ச்சி அடைஞ்ச பிறகு அதை பறக்கிறதுக்கான நிலைக்கு வந்து தயாராக இருக்கும். அப்போ பறக்கும்போது காக்கையோடைய தந்தையாக இருக்கட்டும் சரி இல்லை தாயாக இருக்கட்டும் சரி இரண்டுமே வந்து அதை பாதுகாத்துக்கிட்டு தான் வரும். அதாவது வந்து அது கரெக்டாக பறக்குதா, அதுக்கு வேறு ஏதாச்சும் கீழே விழுகிறதுக்காக இருக்கட்டும் சரி மற்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ஏதாவது இருக்குதா அப்படின்றத வந்து கவனிச்சுக்கிட்டே தான் வரும். கிட்டத்தட்ட இந்த பீரியட் வந்து ஒரு 1-2 மாதம் வரைக்குமே, 1 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்குமே அது தன்னுடைய கண்காணிப்பில் வச்சுருக்கோம். ஆனால் சில காக்காய்களை பார்த்தீங்க, அதாவது வந்து சில குஞ்சுகளை பார்த்தீங்க அப்படின்னா அந்த குஞ்சுகள்லாம் வந்து பறக்கிறதுக்கு தயாரான நிலையே இருக்காது. அதாவது வந்து பறக்க முடியும் ஆனால் ரக்கைகள் முழுசாக வளர்ச்சி அடைய கிடையாது. அப்படி இருக்கிற நிலையில வந்து அதனால வந்து ரொம்ப தூரம் பறக்கிறதுக்கோ இல்லை ஒரு கீழே இருந்து ஒரு 12 மீட்டரோ ஒரு 13 மீட்டரோ மேலே உயரத்துக்கு பறந்துட்டு வரக்கூடிய சக்தி வந்து அதுக்கு கிடையாது. அப்போ காகங்கள் வந்து சுற்றியுமே, அதாவது வந்து அதோடைய பெற்றோர்கள் வந்து சுற்றியுமே நின்று அதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும், அதாவது கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படி அப்படின்னா அது வந்து நாம் மற்றவங்க யாராச்சும் டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா, அதை வந்து தொந்தரவுப்படுத்துகிறாங்களா அப்படின்னு பார்க்கும். நாம் நல்ல எண்ணத்தில் வந்து அதுக்கு தண்ணி கொடுக்கலாம் இல்லை அதுக்கு சில உணவுகள் கொடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்து நம்ம செஞ்சாலுமே ஆனால் காகங்களுக்கு வந்து அது வந்து நம்ம பண்ணுறது எதிராக தான் தெரியும். எதிராக தெரிஞ்சு நம்மளையே வந்து துரத்தி கொத்த ஆரம்பிச்சிரும். அதாவது வந்து அதோடைய கொத்து வந்து ரொம்பவுமே பலமாக இருக்கும். ஏன்னு கேட்டால் அதோடைய பீக் அந்த மாதிரியான அதோடைய வாய்ப்பகுதி வந்து அலக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்குது. இப்படியே வந்து நடந்துட்டு இருக்கிறனால காக்கை வந்து ரொம்ப நாளுக்கு வந்து தன்னுடைய கூட்டிலேயே வச்சு பாதுகாத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாது. 2 மாதம் அது ஒரு மேக்சிமம் பீரியட், 2 மாதம் அது வரைக்கும் பாதுகாத்துட்டு அதோடைய குட்டியை அனாதையாக விட்டுரும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில நாட்கள் அதை வந்து அதாவது வந்து ஒரு 4-5 காலமாக அது 4-5 மாத காலங்கள் அது பின்தொடர்ந்து அதோடய இருக்கும். ஆனால் அது முழுசாக வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு அந்த பெற்றோர் தெரிஞ்சோனையுமே அந்த காக்காய்களை வந்து தனியாக பறந்து போயிடும், அதாவது வந்து தன்னுடைய பெற்றோர்களை விட்டு பறந்து போயிடும். அதே மாதிரி பெற்றோர்களும் அந்த காக்காய்கள் தன் கூட இருக்கிறத வந்து அனுமதிக்கவும் செய்யாது. ஆனால் சில குஞ்சுகள் பார்த்தீங்க அப்படின்னா அது வளர்ச்சி அடைஞ்ச பிறகுமே வந்து உணவு போய் தேடுறதுல வந்து இன்ட்ரெஸ்ட், அதாவது வந்து முயற்சி எடுத்து வந்து போய் உணவுகளை வந்து தேடி எடுத்து பறவை சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்தாலும் அதை பயன்படுத்தாது. அப்படிப்பட்ட காகங்கள் வந்து சில நாட்களை வந்து அதாவது நான் சொன்ன மாதிரி 4 மாதம் வரைக்குமே கூட அது வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அந்த 4 மாதத்துக்கு அப்புறம் அது வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. நார்மலாக ஒரு குரோ வந்து வாழ்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் வந்து 458 கிராம் அப்படின்ற ஒரு வெயிட்ல வெயிட் வந்து மேக்சிமம் ஸ்டாண்டர்ட் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வெயிட் வரைக்கும் இருக்கும். ஃபீமேல் அதே வந்து பெண் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து 438 கிராம் வரைக்கும் வரும். ஒரு காக்காயோடைய நார்மலான நம்ம இந்திய காக்கா அதாவது தென்னிந்திய காக்காய்களாக இருக்கட்டும் சரி இல்லை இந்திய காக்காய்களாக இருக்கட்டும் சரி இதோடைய நார்மையான வாழ்க்கை முறை பார்த்தீங்க அப்படின்னா 7-8 வருஷம் மேக்சிமமாக 20 வருஷம் வரைக்குமே வாழும். குரோ வகையிலேயே வந்து நிறைய இருக்குது அப்படின்னு நாங்கள் முன்னாடியே சொன்னோம். அதில் அமெரிக்கன் குரோ அப்படின்றத பார்த்தீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் வரைக்கும் வரும். ஆனால் ஆய்வுகள் மேற்கொண்டதில் வந்து கடைசியாக வந்து அவங்க கண்டுபிடிச்சது 59 வருஷம் வரைக்கும் கடைசியாக ஒரு அமெரிக்கன் குரோ உயிர் வாழ்ந்திருக்கு அப்படின்றது வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த மாதங்கள் முடிந்து அந்த குஞ்சுகள் பறந்த பிறகு தன்னை வளர்ச்சி அடைஞ்ச பிறகு இப்போ அதே கூட்டை கட்டின காக்கா மறுபடியும் அதே கூட்டை திருப்பியும் ரீசைக்கிள் பண்ணுறதுக்கும் ஆரம்பிக்கும். கட்டின கூட்டில் எந்த விதமான ப்ரீடியேட்டர்ஸ் அதாவது வந்து எதிரியாளிகள் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற ஒரு நிலை வரும்போது மறுபடியும் தன்னுடைய கூட்டை வந்து சரிப்படுத்த பார்க்கும். எந்தெந்த இடம்லாம் உடஞ்சிருக்கோ அதை சரிப்படுத்த பார்க்கும். இல்லை தனக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குது, அந்த இடத்துல பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு அது ஃபீல் பண்ணிச்சு அப்படின்னா அதே கூட்டை மேலே வச்சுருக்க கூட்டை வந்து கூட எடுத்துகிட்டு போய் கட்டும். நான் சொன்ன மரங்களை வெட்டி அதை வந்து கூட்டங்களை வந்து கீழே தள்ளி விட்டுறாங்க, மரங்களை வெட்டினால கூடுகளில் கீழே வந்துடுதுன்னு. ஆனால் காக்கா தன்னுடைய கூட்டை வந்து அங்கேருந்து மரத்தை வெட்டி கீழே தண்ணை பெருகும், அந்த கூடை வந்து ஒரு 10 நாளாவது வந்து குறைஞ்சபட்சமாக அது வந்து ஆக்டிவ் அபேண்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது வந்து அனாதை, அதாவது வந்து அது மேலே ஒரு கண்ணாவே இருக்கும், அது அந்த இடத்துலயே சுத்திட்டு இருக்கும், அது எந்த இடத்துல கூட வச்சுச்சோ அந்த இடத்துலயே சுத்திக்கிட்டே இருக்கும். இப்படி வந்து காக்காயோட இன்டெலிஜென்ஸ் வந்து அதிகமாயிட்டே தாங்க மேம் வருது.
சரி, இப்போ சொன்னீங்க இந்திய காகம் 8-9 வருடங்கள், அமெரிக்க காகங்கள் வந்து 30 வருடம், ஒரு காகம் 59 வருஷம் இருந்ததுன்னு சொன்னீங்க. புறா எடுத்துட்டோம்னா அது வந்து அதோட தன் இணையை வந்து மாற்றாது, ஒரே இணையோட தான் இருக்கும். காகம் இப்படி
பறவைகளை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல விஷயம், அதாவது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி புறாக்கள் வந்து அந்த ப்ளூ ராக் பீஜன் மணி புறா மாடப்புறா அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே வந்து தன்னுடைய இணை அதாவது வந்து பேரை வந்து விட்டு கொடுக்கவும் செய்யாது மாற்றவும் செய்யாது. அதை வந்து கல்லை தின்னுட்டு அதோட பேர் செத்துட்டாலோ அதை கல்லை தின்னுட்டு கூட மேலேருந்து கீழே வந்து செத்துரும். ஆனால் காகங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யாது. ஆனால் ஒரு டைம் வந்து ஒரு கூட பேர் ஆயிடுச்சு, அதாவது வந்து ஒரு இணையாயிருச்சு அப்படின்னா அது தன்னுடைய இறை கூட இருக்க இணையை வந்து பிரியாது. ஆனால் அது இருந்துச்சுன்ற பட்சத்தில் தன்னுடைய துணையை வந்து மாற்றலாமே தவிர, ஆனால் மோஸ்ட்டாக எல்லா காக்காய்களுமே வந்து இந்த நிறைய காக்காய்கள் வந்து இந்த மாதிரி இதை வந்து மேற்கொள்றதே கிடையாது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி புறாக்கள் வந்து தன் இணையை வந்து காப்பாற்றுறதுக்கான ஒரு அதாவது வந்து இணையை விட்டு பிரியாது, அதே மாதிரி வேற ஒரு இணையோடு போய் சேராது. காகங்களும் அதே மாதிரி தான், அதாவது வந்து நாங்கள் சொன்ன மாதிரி காகைகளில் நிறைய வகைகள் இருக்குது அப்படின்னு சொன்ன முன்னாடி, அதாவது வந்து நம்ம தென்னிந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சொன்ன மாதிரி ஹவுஸ் க்ரூ அப்புறமேலிட்டு வந்து ஜங்கிள் க்ரூ அப்படின்னு ரெண்டு சொன்னோம், அதாவது வந்து காக்கையும் அண்ணங்காக்காயும் அந்த ரெண்டு காக்கா. இப்போ இது ரெண்டுமே வந்து கருப்பாக தான் இருக்குது. ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோடைய பீக்கில் அதாவது வந்து மணி காக்கைக்கு வந்து தன்னுடைய பீக்கிலையும் கழுத்துலேயுமே வந்து அந்த ஒரு சாம்பல் நிறம் அது மட்டும் தான் டிஃப்ரெண்ட். ஆனால் இந்த அண்டங்காக்காய் வந்து மணிக்காக்காயோட என்றைக்குமே ஒத்து போகாது, அதே மாதிரி மணிக்காக்காயும் இந்த அண்டங்காக்காயும் என்றைக்குமே ஒத்து போகாதுங்க. அது ரெண்டுமே வந்து ஒட்டுக்காக தான் இருக்கும் அப்படின்றது வந்து தப்பான விஷயங்கள்.
இப்போ அஞ்சு கிருஷ்ணாட்ட ஒரு கேள்வி, இப்போ மழை புயல் வெயில் அதெல்லாம் இருக்குது, இப்போ நம்ம மனிதர்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக ஒரு ஷெல்டரில் இருக்கிறோம், நேச்சுரல் கலாமிட்டி அதெல்லாம் எப்படி மீறி வருது இந்த பறவைகள் எஸ்பெஷலி காகம்?
இப்போது நாமனா நமக்கு சரியான ஒரு இருப்பிடத்தை தேர்ந்தெடுத்திருக்கோமா, நம்ம வெயிலுக்கு தக்கன மாதிரி நம்மளோட உடம்பு நிலைகளை மாற்றிக்கிறோம், உணவு முறைகளை மாற்றிக்கிறோம், அந்த காலநிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட செயல்களை எல்லாத்தையும் மாற்றிக்கிறோம். பறவைகளும் அதே மாதிரி தான் மேம். இப்போது காகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காக்கைகள் வந்து தன்னோட கூடு கட்டுற இடத்தவே வந்துட்டு எல்லாத்துல இருந்தும் பாதுகாக்கிற மாதிரியான ஒரு இடத்துல தான் கட்டும். காத்தடிச்சா அது விழுக முடியாம இருக்கிற மாதிரியான எதிர்த்து செயல தான் காக்கை கூடு கட்டும். அர்பன் ஏரியாஸ் அப்படின்னு வரையில மரங்களையும் அடர்ந்த மரங்களா தான் காகங்கள் தேர்ந்தெடுக்கும். மழை பெய்யல அந்த தண்ணியில இருந்து தன்னை பாதுகாத்துக்கிற மாதிரியான இடங்கள்ல தான் காகம் கூடு கட்டும். மழை பெய்யறதுனால அந்த காக்கைகள் வந்துட்டு அந்த நேரத்துல தன்னோட மரத்தை வெட்டி தான் கூட்டை இழந்துருச்சு அப்படின்ற நிலைமையில வந்துட்டு அந்த காகங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு மலையில இருந்து பாதுகாத்துக்கிற மாதிரியான ஒரு இடத்துல தான் போய் இருக்கும் மேம். அந்த மாதிரி நிலைமைகள் வந்துட்டு காகங்கள் வந்துட்டு நிறைய இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. வெயில் காலங்கள்ல வந்துட்டு இன்னொரு பிரச்சனை என்னங்கன்னா வெயில் காலங்கள்ல தன்னோட மரத்துல யூஸ் பண்ணியிருக்க அந்த கூடுகட்டை யூஸ் பண்ணியிருக்க அந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் வந்துட்டு வெயில் காலங்கள்ல ரொம்ப காஞ்சு முறிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். அதனாலதான் காகங்கள் வந்துட்டு 3 வகை கம்பிகளையும் அந்த குச்சிகளையும் வந்துட்டு கொஞ்சம் தடிமனா குச்சிகள் எடுக்கிறது வந்து தடிமனா இருக்க மாதிரியான குச்சிகள் எடுக்கும். சின்னதா இருக்க குச்சிகள் எல்லாம் உள்ளுக்குள்ள வச்சுட்டு கட்டியிருக்கும் மேம். பெருசு பெருசா இருக்கிறது ஒரு அளவுல பெருசா இருக்கிற குச்சிகளை தான் வெளியே வச்சு கட்டியிருக்கும். இரும்பு கம்பிகளை வந்துட்டு நிறைய யூஸ் பண்ணிக்கும், கட்டுமான கம்பிகள், பக்கெட் கம்பி, நம்ம வேலி கம்பி, இந்த கம்பியெல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம். கம்பிகள் வந்து வெயில் காலங்கள்லயும் சரி மழைக்காலங்கள்லயும் சரி துருப்பிடிக்கும். அந்த கம்பிகள் கூட இந்த குச்சிகளை இணைச்சு கட்டிருக்கனால தன்னோட கூடு வந்துட்டு வெயில் காலங்கள்ல உடையாம இருக்கிற மாதிரியான அமைப்பையும் தன்னோட கூட்டுக்குள்ள ஏற்படுத்திக்கிறோம் மேம். அப்புறம் காகங்கள் மழை பெய்யற சமயத்துல வந்துட்டு தன்னோட கூட்டுலதான் மேம் இருக்கும், தனக்கு தகுந்த அமைப்பான இடத்த தேர்ந்தெடுத்துதான் அதோட கூட்டை கட்டும். அப்படின்றனால எல்லா வகையான மாற்றங்கள்ல இருந்தும் தனக்கு பாதுகாத்துக்கிறோம். உணவு முறைகளும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலங்கள்ல ஒரு சில வகையான உணவுகளை மட்டும்தான் காகங்கள் மட்டும் இல்ல எல்லா பறவைகளும் வந்துட்டு தேர்ந்தெடுக்குது. புறாக்கள் வந்துட்டு தனக்கு அறியாம புழுக்களை சாப்பிட்டா உண்டு, புறாக்கள் வெஜிடேரியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. காகங்கள் வந்து எல்லா நேரத்துல எல்லாமே சாப்பிடும். ஆனா ஒவ்வொரு சில சமயங்கள்ல வந்துட்டு காகம் பாத்தீங்கன்னா தனக்கு உணவு எங்க கிடைக்குதோ எங்க எல்லாம் பாக்குதோ அந்த இடத்துல எல்லாம் இன்னும் உணவை சாப்பிட்டுட்டு போயிடும். இந்த நேரத்துலதான் சாப்பிடணும் அப்படின்னு காகங்கள் பாக்காது. அதனால தன்னோட உணவு முறைகளை வந்து தனக்கு தகுந்த மாதிரி தேர்ந்தெடுத்து எடுத்துக்கிறோம்.
இப்ப நிறைய பறவைகள் வந்து வலசை வரும், மைக்ரேஷன், காகத்துட்டு அது மாதிரி இருக்குதா? எத்தனை கிலோமீட்டருக்குள்ள அது தன்னுடைய எல்கையை வந்து வகுத்துக்குது? இப்ப நாய் எடுத்துட்டோம்னா அது போற இடத்துல யூரின் பாஸ் பண்ணிட்டு போகும் ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும். காகத்துக்கு அந்த மாதிரி ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா?
மேம் கண்டிப்பாக இருக்கு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் அப்படிங்கிறது வந்து எதுக்காக வந்து மாறணும்னா, அது வந்து ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா சிம்பிளி மீன்ஸ் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து தன்னுடைய உணவுக்காகவும், அதாவது வந்து இப்போ ஒரு இடத்துல வந்து தனக்கு உணவு கிடைக்கல, மைக்ரேஷன் அப்படிங்கிறது இந்த பறவைகளில் மட்டுமே வந்து ஏற்படுறது ஒரு விஷயங்கள் கிடையாது. மைக்ரேஷன் அப்படிங்கிறது எல்லா விதமான விலங்கினத்துங்கள்ட்டையுமே வந்து அந்த மைக்ரேஷன் அப்படிங்கிறது இது வந்து இருக்கு. எதுக்காக இருக்கு அப்படின்னா, ஒரு இடத்துல நம்ம இருக்கோம், இப்போ நமக்கு தேவையான உணவுகள் எல்லாமே வந்து ஒரு இடத்துல கிடைக்கிது அப்படின்னும் போது நம்ம இதுக்கு இன்னொரு இடத்த தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத வந்து நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் மற்ற பறவைகள் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சில வந்து பறவைகளுக்கும் வந்து ஒவ்வொரு கிளைமேட் வந்து இருக்கும், அது இருக்கிற ஒவ்வொரு ஊரில் வந்து ஒவ்வொரு விதமான காலநிலைகள் இருக்கும். அப்படி இருக்கும் நிலையில வந்து அந்த பறவைகளுக்கான அந்த சமயம் அந்த பறவைகளுக்கு அந்த இடத்துல உணவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மியா இருக்கும் போது அது மைக்ரேஷன் அப்படின்னு அதுன்னு சொல்ற இது வந்து மைக்ரேட் ஆகி வேற ஒரு இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா காகங்கள் பாத்தீங்கன்னா நாங்கள் சொன்ன மாதிரி அது அனைத்துண்ணி எல்லாத்தையுமே சாப்பிடும். அப்போ அது வந்து லோக்கல் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து இங்கேயே வந்து சுற்று வட்டாரத்துக்குள்ளேயே வந்து அது லோக்கலாக எங்கே இப்போது இந்த இடத்துல ஒரு இப்போது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பீலமேட்டில் உணவு கிடைக்கல அப்படின்னா சித்ரா வரைக்கும் போய் தேடி அங்கே இருக்க உணவுகள் கூட உண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். அதே வந்து காகங்களுக்கு வந்து லோக்கல் மைக்ரேஷன் தான் வந்து நிறையா வந்து ஏற்படுதே தவிர அதை விட்டுட்டு லாங் மைக்ரேஷன் அப்படிங்கிறது வந்து காக்கையோடைய வாழ்க்கை முறையில் வந்து இல்லை. பென் குயின் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா பென் குயின்னால பறக்கவே முடியாது. ஆனால் நீங்கள் மைக்ரேஷன் எப்படி அப்படின்னு கூட கேட்கலாம். ஆனால் பென் குயின் வந்து நீந்தி கூட போய் அதோடைய மைக்ரேஷனை ஏற்படுத்தும். அந்த மாதிரி ஆர்டிக் சைடில் இருக்கிறதோ ஹிமாலயன் சைடில் இருக்கிறதோ அந்த மாதிரியான பறவைகள் வந்து அங்கேருந்து வர்றதுக்கான காரணங்கள், மைக்ரேஷன் பண்ணக்கூடிய காரணங்கள் என்னென்னா அதுக்கான உணவு வகைகள் அந்த டைமில் அந்த இடத்துல கிடைக்காத காரணங்களாகவும் இருக்கலாம். அதே மாதிரி அந்த காலநிலையில் அந்த பறவைகளால் அங்கே இருக்க முடியாத சூழ்நிலைகளால் மட்டுமே தான் வந்து மைக்ரேஷன் அப்படின்றத வந்து ஏற்படுத்தே தவிர அது வந்து வழக்கம். அதாவது வந்து ஒரு சில ஆராய்ச்சிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு பறவை வந்து இந்த இடத்துல இப்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் அடுத்த வருஷமும் அதே குறிப்பிட்ட இடத்துக்கு வருது அப்படின்ற சில ஆய்வுகள்லாம் வந்து மேற்கொண்டு பார்த்ததில் வந்து சில ஆய்வுகளில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட பேர்ட்ஸும் இருக்குது. ஆனால் அது முக்கியமாக வந்து ஃபுட், அதாவது உணவு, அந்த ஷெல்டர் அப்படின்னு சொல்கிற அந்த பாதுகாப்புக்காகவும் அதுக்காகவும் தான் வந்து மைக்ரேஷன் அப்படின்றது வந்து முக்கியமாக காரணமாக ஏற்படுது.
நகர்ப்புறமாகுதல் இருக்குது இல்லையா, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த சிட்டி வந்து தவிர்க்க முடியாத ஒன்று, அதுவும் தேவைப்படுறதா இருக்குது. அதுக்காக நிறைய மரங்கள் வெட்டப்படுது. அப்போ அதனால காகம் எப்படி பாதிக்கப்படுது?
நம்மளோட தேவைக்காக வந்துட்டு தேவைகள் மட்டும் இல்லை, அதிகபட்சமான தேவைகள் வந்துட்டு நமக்கு நிறைய வாழ்நாளில் வந்துட்டு இருக்குமா. அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இருக்கிற இடமும் போதாது அப்படின்ட்டு வச்சிருக்க காடுகளில் இருக்க மரங்களையும் வெட்டியும் எல்லாத்தையும் செஞ்சுட்டு வரோம். நம்ம வீட்டு முன்னாடி 2 மரம் இருந்தா அப்படின்னு கூட கவர்மெண்ட் வந்து மரம் வளங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. நம்ம வீட்டு முன்னாடி 2 மரம் வளர்த்துருந்தோம் இல்லை நாங்கள் ரோடு போடுறோம் பாதாள சாக்கடை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிடுறாங்க. அப்போ அவங்க வந்துட்டு நம்ம மக்களுக்கு என்ன முன்னேற்றம் பண்ணணும் அப்படின்றதா பாக்குறாங்க. பறவைகளை பத்தி யாருமே கவலைப்படுறதா தெரியல மேம். இப்ப சிட்டுக்குருவி அழிஞ்சிட்டு வரதுனாலதான் இப்ப சிட்டுக்குருவியை பத்தி சிட்டுக்குருவிக்குன்னு ஒரு நாளை எடுத்து இது பண்றாங்க. டைகர் அழிஞ்சிட்டு வரதுனாலதான் டைகருக்கு ஒரு தினத்தை கொண்டாடுறாங்க மேம். இந்த மாதிரி ஒவ்வொரு பறவைகளோடது வந்துட்டு நம்ம கண்ணுல பாத்துட்டு இருக்க பறவைகளோட எண்ணிக்கை கம்மியான பின்னதான் நம்ம அதுக்கான முயற்சிகளவே வந்துட்டு எடுக்க ஆரம்பிக்கிறோம். இது மாதிரி காக்கைகளுக்கு வந்துட்டு ஏன் மரங்கள் வெட்டனால என்ன பாதிப்பு வரும் அப்படின்னா, இப்போ காகம் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு தன்னோட கூட்டம் வந்து ஒரு முறை தான் கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு அந்த ஒரு முறை கட்டுற கூட்டையும் மரத்தை அந்த இருக்கிற மரத்தை வந்து வெட்டிட்டாங்க அப்படின்னா தன்னோட கூட்டை கட்டிக்கிறதுக்கு அதுக்கு திரும்பவும் 2 மாசம் தேவைப்படும் அப்படின்னா. அந்த நேரத்துல அந்த பறவை வந்துட்டு பிரீட் பண்ற ஸ்டேஜா இருந்துச்சு, முட்டையிடுற காலமா இருக்கு அப்படின்னா அதால முட்டையிட முடியாது. பறந்து போற வழியிலே வழி இல்லாம அதாரியாமே முட்டை வந்துட்டு ரோட்ல விழுந்து உடஞ்சிடுற வாய்ப்புகளும் இருக்குமா. இந்த மாதிரி முட்டையிட்டு அழிஞ்சிடறனால என்ன ஆகுது அப்படின்னா காகங்கள் வந்துட்டு தன்னோட இனத்தை வந்துட்டு இனத்தோட பெருக்கத்தை வந்து கம்மியாயிருது மேம். அது மட்டும் இல்லாம காக்கையை வந்துட்டு இப்ப சுட்டு பிரியாணி வேற போடுறாங்க, அதுல பாதி அழிஞ்சிட்டு வருது. இப்போ சிங்கப்பூர்ல நோய் வருது அப்படின்னு சொல்லிட்டு காகைகளை சுட்டுமா, சிங்கப்பூர் மலேசியா பக்கம்லாம் காகைகள் வந்துட்டு நோய் வருது அப்படின்னு சொல்றதுனால சுட்டு கொண்டுடுறாங்க. மணி காகங்களை சுட்டு அழிக்கிறது, மரத்தை வெட்டுறனால அதோட பிரீடிங் எல்லாம் அழிஞ்சு போறது, இதனால காக்கையோட இனமும் அழிஞ்சுக்கிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு அதிகமாகிட்டே வருது. நம்ம எங்கேயுமே மரத்தை விட்டு வைக்கிறது இல்ல, எல்லாத்தையும் வந்துட்டு ஆர்டிபிஷியலா பண்ணிட்டு தான் வரோம். நம்ம இப்போ இயற்கையா எங்கேயும் மரத்தை வந்துட்டு பெருசா பார்க்க முடியல. இப்ப கல்லூரிகள்லயும் சாலைகள்ல இப்ப வந்துட்டு மரம் வளர்க்கணும் அப்படின்றதுக்காக வளர்த்துட்டு இருக்காங்களே தவிர மரத்தையும் கூட ஆர்டிபிஷியலா கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு வந்துட்டு தன்னோட இருப்பிடத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாயிருது, இனப்பெருக்கத்திற்கான வாய்ப்புகளும் கம்மியாயிருது. மேம், இதனால கூடுகள் வந்துட்டு தன்னால கட்ட முடியாம போயிருது. அந்த குறிப்பிட்ட காலநிலத்துல தான் கூட்டுல நமக்கு இருக்க இடம் கிடைக்கல அப்படின்றதுல, இடம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற காலகட்டத்துல அது வந்து தன்னோட முட்டையிடுற வாய்ப்புகள் கம்மியாயிருது. அதனால சாப்பிட்டுட்டு சுத்திக்கிட்டே இருக்க முடியாது மேம். சும்மா தங்கி இருந்துட்டு போறதுக்குன்னு சில இடங்கள் வேணும். காக்கைகள் வந்துட்டு பகல் நேரங்கள்ல ஃபுல்லா எல்லா இடத்துலயும் சுத்திக்கிட்டு இருக்கும், ராத்திரி மட்டும்தான் அதோட கூட்டை தேடி போகுது. அந்த கூட அந்த ராத்திரி நேரத்துல இல்ல அப்படின்னு வந்துட்டு தான் ஒரு நாள் அந்த இருக்கிற ஓய்வு வந்துட்டு போயிருது. இந்த ஓய்வு போறதுனாலதான் கரண்ட் கம்பிகள் இந்த மாதிரி இடத்தெல்லாம் நாடி போய் காக்கா உட்காருது. அந்த இதுல ஷாக் அடிச்சு பல காக்கைகள் இறந்து போகுது. அப்புறம் தண்ணி கழிவு நீர்கள் நிறைய வருது. அந்த கழிவு நீர்களை காக்கை வந்துட்டு குடிக்க தண்ணி இல்லை அப்படின்ற காரணத்தினால இப்ப நொய்யல் ஆறு காணா போயிருச்சு. அந்த மாதிரி ஆறுகள் ஒன்னு ஒன்னும் அழிஞ்சிட்டு வருது. நமக்கு குடிநீர் தேவைகளுக்கான இடங்களும் நமக்கு கம்மியாயிட்டு வருது, காக்கைகளுக்கு கம்மி ஆக்கிக்கிட்டு நாம வரோம். காக்கைகள் மட்டும் இல்ல, மற்ற எல்லா பறவைகளுக்கும் நம்ம நீர்நிலைகள் ஆதாரங்கள் உணவுகள் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம கம்மி பண்ணிட்டு வரோம். இதனால காக்கைகள் வந்துட்டு தன்னோட கூட்டை இழக்கிறதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சு தன்னோட அழிவை தேடிக்கிறது. அழிவை நாம தேடி தந்துடுறோம்.
சரி, நல்ல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாம் நீங்க சொன்னீங்க. இப்போ நிறைவா ஒரு கேள்வி, காக்கை இனத்தை பாதுகாக்கணும், காகம் இனத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா பொதுமக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன சிட்டுக்குருவியை பாதுகாக்கிறதுக்கு அங்கங்க தானியம் வைக்க சொல்றாங்க, தண்ணி வைக்க சொல்றாங்க. இப்ப இந்த பல்லுயிரி சமன்பாடுல பார்த்தா ஒரு சின்ன புழு கூட நமக்கு அவசியமா இருக்குது, ஒரு சின்ன பறவை கூட அவசியமா இருக்குது. ஏன்னா அது வந்து இன்டர்லிங்க்டு, ஒரு சைக்கிள்ல இருந்து இன்னொன்று போய்கிட்டு இருக்குது, எல்லாமே தேவைதான். என்ன சொல்ல விரும்புறீங்க?
மேம், நீங்க சொன்ன மாதிரி சிட்டுக்குருவிக்கு வந்து தண்ணி வைக்கணும், அதை வந்து இந்த இடத்துல உணவு வைக்கணும். இப்ப நாங்க அதை பத்தின ஆராய்ச்சிகள் மேற்கொண்டதுல வந்து இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் நெஸ்ட் பாக்ஸ், அதாவது வந்து நெஸ்ட் பாக்ஸும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதை வந்து வச்சு சிட்டுக்குருவி வர வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம அதிகப்படுத்திட்டு வரோம். ஏன் அப்படின்ற ஒரு காரணம் வந்துச்சு பாத்தீங்கன்னா, அது வந்து இனம் வந்து முக்கால்வாசி அழிஞ்சிட்டு வருது அப்படின்ற ஒரு காரணங்கள். அப்போ அந்த இனம் அழிஞ்சிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தும் நிலையில வந்து தான் வந்து இந்த சிட்டுக்குருவி இனம் வந்து நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கோம். ஆனா காக்கைகள் வந்து நம்ம பாக்குற இடம், அதாவது மனுஷனோடு ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு பேர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா காக்கைகள். ஏன்னா காக்காய் நம்ம சின்ன வயசுல கூட காக்காய்களை கட்டி நம்ம பெற்றோர்கள் நமக்கு சாப்பாடு ஊட்டின காலங்கள் கூட இருக்கு. அப்படி பார்க்கும்போது காக்காய்கள் வந்து நம்ம கிட்டயே இருக்கனால அதோட அருமைகளும் பெருமைகளும் நமக்கு தெரியுது இல்லை. அதை வந்து காக்காய வந்து ஒரு நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய வாகனம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி உணவுகளை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பக்தி சம்பந்தமாகவும் வந்து சனி பகவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்களும் செய்கிறாங்க. ஆனால் காக்கைகள் அப்படின்றது மட்டும் இல்லாமல் பேர்ட்ஸ் அப்படின்னு மொத்தமாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து அது எல்லாமே வந்து ஒரு பயோ இண்டிகேட்டர். அதாவது வந்து ஒன்றின் பின் ஒன்றிணைந்து தான் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் இருக்குது அப்படின்றது வந்து ஊர்ஜிதமான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா மனுஷன் கூட வந்து ஒரு அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மனுஷனும் ஒரு மிருக வகையை சார்ந்தவன் தான். ஏனால் ஒவ்வொரு அனிமலும் ஒவ்வொன்றும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் முதல் முதல்ல ஒரு உயிரினம் எங்கே தோன்றுச்சு அப்படின்னா கடலில் முதல் முதல்ல ஒரு உயிரினம் தோன்றுச்சு. அதிலிருந்து ஒவ்வொன்றா டெவலப் ஆகி வந்தது தான் ஹியூமன் வரைக்குமே. ஆனால் ஹியூமனுக்கு வந்து அத்த ஒரு இன்டெலிஜென்ட்டோட அவன் அறிவுகளை பயன்படுத்தி நம்ம இன்னைக்கு கம்ப்யூட்டர்களோடையோ லேப்டாப்புகளோடையோ உட்காந்துருந்தாலும் இந்த பறவை இனம், அதாவது வந்து பேசிக்காக வரக்கூடிய சயின்ஸ், இந்த பறவை இனத்தெல்லாம் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு முயற்சிகளை வந்து யார் பொதுமக்களாக இருக்கட்டும் சரி, இல்லை அதுக்கு உணவு வைக்கிறதாக சரி, நிறைய யாருமே எடுக்கிறது இல்லைன்னு சொல்ல நிறைய பேர் முயற்சிகளை எடுக்கிறாங்க. ஆனால் அது தோல்வியை அவங்க சந்தித்தோனையுமே உடனே கைவிட்டுறாங்க. ஆனால் அப்படி செய்யக்கூடாது மேம். அதுக்கான தேவைகளை வந்து நம்ம பூர்த்தி செய்யணும். ஏன்னா பறவைகள் நம்மளை நம்பி தான் இருக்குது. அதாவது வந்து ஒன்றை டிபெண்ட் பண்ணி தான் உண்மையான இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மையான விஷயம். அப்போது பறவைகள் வந்து நம்மளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இப்போ காக்கைகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற இட்லியும் கூட சாப்பிடுது, கிரெயின்ஸையும் சாப்பிடுது, அது ஈவன் மனிதனுடைய மலத்தை கூட சாப்பிடக்கூடிய திறமைகள் வந்து காக்கைகளுக்கு இருக்குது. அப்போது காக்கையினால் சர்வை பண்ணி வர முடியுது அப்படிங்கிறனால நம்ம அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்து நம்ம பார்க்கறது இல்லையா? இல்லை, நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி காக்கைகளை பற்றி எந்த விதமான ஆராய்ச்சியாளர்களும் சரி நிறைய பேர் வந்து காக்கைகளை பற்றி பண்ணலை. அது ஏன் அப்படின்ற காரணம் எனக்கு சரியா தெரியாது. ஆனா நான் இதுல பண்ணணும், நாங்க இதுல பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சிக்காக தான் வந்து காக்கைகளை வந்து வெளிக்கொண்டு வரணும், இந்த ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் காக்கைகளை பற்றி அப்படின்ற ஒரு முயற்சியினாலதான் வந்து நாங்க காக்கைகளை பற்றி பேசி காக்கைகளை பற்றின ஆராய்ச்சிகளும் மேற்கொண்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி காக்கைகளை பாத்தீங்க அப்படின்னா காக்கைகளுடைய உணவு வகைகள் எல்லாமே சொன்னாங்க. காக்கா வந்து ஒரு புத்திசாலி அனிமல் ஏன் அப்படின்னு நாங்க ஏன் சொல்றோம் அப்படின்னா இந்த வால் நெட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நட்ஸ் அப்படிலாம் வந்து மேலே வந்து ஓடு வந்து கவர் ஆகிருக்கும். அப்போ காக்கா என்ன பண்ணுவோம்னா அந்த ஓடு தூக்கிட்டு போய் ஒரு சிக்னல் மேலே உட்காந்துட்டு கரெக்டாக சிக்னல் போட்டோனையுமே அந்த வண்டிகள் பாஸ் ஆகிற டைம் பார்த்து அந்த ஓட்டை வந்து கீழே அந்த நட்டு இருக்க உள்ள அந்த ஓடோடு சேர்த்து கீழே போடும். வண்டிகள் அது மேலே ஏறின பிறகு அந்த ஓடு வந்து உடஞ்சிரும், ஓடு உடஞ்சோடனே உள்ளே இருக்க நட்டு வந்துருக்கும். அப்போ வந்து காக்கா வந்து அதை பிக்கப் பண்ணிக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அது புத்திசாலியாக இருக்கும்போது அதை வந்து ஒரு முக்கிய விஷயமா எடுத்து ரொம்ப ஆழ்ந்து கவனிக்கிறது இல்லை. எல்லாருமே கவனிக்கிறாங்க, ஆனால் ஆழ்ந்து கவனிக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் எங்களுடைய கவலை. இதே மாதிரி நம்ம பார்க்காமையே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த இனத்துக்கும் அழிவுகள் பின்னாடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம்.
பறவைகள்லேயே காகம் வந்துட்டு ரொம்ப புத்திசாலியான ஒரு பறவை. காரணம் அந்த மாதிரி விதை உடைய ஓடு உடைய விதைகளை வந்துட்டு இந்த மாதிரி சிக்னல்ல அதுக்கு கூட தெரியுது, சிக்னல்ல போட்டா வண்டி ஏறி வந்துச்சு அந்த வெளியில இருக்கிறது வந்துடும் அப்படின்னு தெரிஞ்சு சாப்பிடுது. நம்ம பார்த்துருப்போம் எல்லா இடத்துலயும் நம்ம வீட்டு மாடிகள் எல்லாம் பார்த்துருப்போம், மொட்டை மாடிகள் எல்லாம் டேங்க் வாட்டர் டேங்க் வச்சிருக்க பின்னாடி வந்துட்டு குட்டி குட்டியா அரச மரம் வளர்ந்துருக்கும், கொஞ்சம் குட்டி குட்டி வேப்ப மரம் வளர்ந்துருக்கும், அந்த இடத்துல கூட வளர்ந்துருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு காக்கைகளோட கழிவுகள் தான். வேப்பம் பழத்தை சாப்பிடையில அது கொட்டையை முழுங்கிட்டு தன்னோட கழிவை இன்னொரு இடத்துல போடுறதுனாலதான் ஒரு மரம் வளர்றதுக்கு அது உபயோகமா இருக்கு. அந்த மாதிரி தான் பாதி மரங்கள் நம்ம உலகத்துல இருக்கு, நம்ம பூமி பந்தல இருக்கிறதுக்கு காரணமே. இந்த மாதிரி காக்கைகள் வந்துட்டு நம்ம வாழ்றதுக்கான இடத்தை அது ஏற்படுத்தி தரது இல்லாம அது வாழ்றதுக்கான இடத்த அது தானே உருவாக்கிற தன்மை கொண்டதுதான் பறவைகள். அதை நம்ம அழியாம பாதுகாக்கணுமா? நம்ம மேல மனுஷங்கள் ஆறறிவு இருக்கு அப்படின்றதுக்காக ஆறறிவு உள்ள ஜீவங்க கிட்ட மட்டும் அன்பு காமிக்கணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஒரு செல் உயிரிலிருந்து ஆறு செல் உயிரி வரைக்கும் இந்த உலகத்துல வாழணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம கடவுள் அப்படின்ற ஒரு ஆத்ம சக்தி படைக்கப்பட்டதுக்கான காரணம்னு சொல்றோம். அதனால நாம மட்டும் வாழணும் அப்படின்ற ஒரு சுயநலத்தோட இந்த உலகத்துல வாழாம எல்லா உயிரினங்களும் வாழ்றதுக்கு இடம் கொடுக்கணும். இனிமேலாவது காடுகளை அழிக்கிறத குறைச்சா இந்த உலகத்துல எல்லாத்தையுமே பாதுகாக்கலாம். உணவு சங்கிலியில ஒரு விலங்கு குறைஞ்சாலும் சரி, ஒரு செல் பூச்சி குறைஞ்சாலும் சரி, நம்ம உணவு சங்கிலியோட முறையே மாறிடும். அப்புறம் மனுஷன் மனுஷனை வெட்டி தின்னுட்டு நாம நம்மளே சாகடிச்சுட்டு இருக்க வேண்டிய நிலைமை வந்துடும். அதனால எல்லா பறவைகளையும் விலங்குகளையும் நம்மளையும் நாம காப்பாற்றிக்கணும்.
அருமையான கருத்து சொல்லியிருக்கிறீங்க ரெண்டு பேருமே. உணவு சங்கிலியில ஒண்ணு மிஸ் ஆனா கூட அது பல இதையும் பாதிக்கும் அப்படின்ட்டு தனக்கு வேண்டிய சூழ்நிலையை தானே உருவாக்கி கொள்ளும். அப்புறம் எல்லாத்தையும் அழிச்சிட்டோன்னா அப்புறம் மனுஷன மனுஷன் அடிச்சு சாப்பிடுற ஒரு நிலைமை கூட உருவாகலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப அருமையான கருத்துக்களை சொன்னீங்க. இன்னும் மேலும் மேலும் புதிய ஆய்வுகள் கண்டுபிடிக்கிறதுக்கும் நேயர்களின் சார்பிலும் நிலையத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.
நன்றி மேம்.
நன்றி மேம்.
நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர்கள் PSG கலை அறிவியல் கல்லூரி மாணவர்கள் ஆர் சந்தோஷ்குமார், ஏ அஞ்சு கிருஷ்ணா ஆகியோர். மாணவர்களே, நிகழ்ச்சியில பங்கு பெறணும்னா நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0422-243-1055. உங்க திறமைகளை ஊக்குவிக்கிறதுக்கு சமுதாய வானொலி எப்பவுமே துணையா இருக்கும். நல்வாழ்த்துக்கள் மாணவர்களே.